ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் பாடலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் வந்து 121 பாடலிருந்து 130 பாடலுக்கு வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைய வகுப்பில் நாங்கள் வந்து 131 பாடலிருந்து தொடங்கலாம். இப்போ கடந்த வகுப்பில் அவர் என்ன சொன்னார்னா, அந்த 10 பாடல்கள் மூலமாக 8 விதமான ஆனந்தங்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார். இப்போ இந்த 131 பாடலில் அந்த ஆனந்தங்கள் பலவாறாக இருந்தாலும் அந்த ஒரே ஆனந்தமாகிய அந்த சச்சிதானந்தமாகிய பரபிரம்மத்தினுடைய அனுபவம், அந்த ஆனந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் அது பிரகாசிக்கும். ஏன்னா அது அவரவர்களுடைய மனம் உடல் பொறுத்து தான் அந்த பிரகாசம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். இப்போ அதை நம்ம 131 பாடலில் பார்க்கலாம். மனுடன் மனுட கந்தர்வன் தேவ நன்மா கந்தர்வன் ஒன்பிதிரோடே பணும் ஆஜானர்கள் கருமத்தேவர்கள் பகர் முக்கியர் இந்திரன் ஆசான் கணமார் பிரஜாபதி என் விராட்டு பொன் கர்ப்பிரமன் என்று இன்னோர்கள் பின ஆனந்தங்கள் நுரையாம் பிரளய வெள்ளக்கடல் பிரம்மானந்தம் அப்படிங்கிறார். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, பலவாறான தேவர்களை பற்றி பேசுறாரு இங்க இந்த பாடல்ல. ஏன்னா இப்ப மனிதனுக்கு மேல கந்தர்வன் இருக்கிறான், தேவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களுக்குள்ள வரும்போது ஏதோ தேவர்கள் வந்து மேலுலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. இதெல்லாம் வந்து அந்த மனதனுடைய படிநிலைகள்ல உயிர் பரிமாணத்துக்கு போகும்போது அந்த ஆனந்தம் பிரகாசிக்கக்கூடியதாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த அறிவு பரிமாணத்தில் நம்ம எப்படி பயணம் பண்ணி வரோம், ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 படைத்த மனிதன் வரைக்கும் நம்ம அறிவு பரிமாணத்தில் பயணிக்கிறோம். இப்போ அந்த பயண பாதையில் வந்து ஒரு தாவரம் பெற்றிருக்கின்ற ஒரு அறிவு போல, ஒரு மிருகம் பெற்றிருக்கின்ற 5 போல, மனிதன் பெற்றிருப்பது ரொம்பவே மாறுபட்டு இருக்கின்றது. ஏன்னா மனிதன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் எப்படி இருக்குது, இந்த தாவரங்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அப்பாற்பட்டு நல்ல ஒரு புரிதலுடன் கூடிய நல்ல பிரகாசிக்கக்கூடிய ஒரு அறிவாற்றலை தான் மனிதன் பெற்றிருக்கின்றான். அதற்கு காரணம் என்ன, மனிதனிடம் இருக்கின்ற பிரத்யேக மனம் உடல் அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இங்கே தேவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மனம் அடைந்த படிநிலை தான் புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம எங்கேயோ ஒரு தேவலோகம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குது, அங்கே இந்திரன் இருக்கான், சந்திரன் இருக்கான் அப்படின்றலாம் நம்ம கற்பனைக்கு போகிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து புராணத்தில் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்ம அப்படியே வந்து இங்கே வேதாந்த சாஸ்திரத்தோடு ஒப்பிடக்கூடாது. அப்போ இந்த ஆனந்தத்தினுடைய படிநிலைகள் வந்து பலவாறாக இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆனந்தம் பிரகாசிக்கின்றது. அது நம்ம அனுபவமாகவும் பார்க்குறோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வேதாந்த சாஸ்திரம் எப்படி உபதேசிக்குது அப்படின்னா, எல்லாமே ப்ராக்டிக்கல். அதாவது தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை உள்வாங்கினாலும் கூட அது நம்முடைய அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்கு வரல அப்படின்னா அந்த விஷயத்தை நானும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறதா இங்கே நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய சாராம்சமே. அப்போ நம்ம வந்து ஏதோ ஒருத்தர் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சொல்கிற கதை விடுற விஷயத்தெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு பயணிக்கிற விஷயம் இங்கே வேதாந்தத்தில் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே தெல்ல தெளிவாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆனந்தத்தினுடைய வேறுபாடுகள் வந்து பலவாறாக இருக்கின்றதுங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய மனம் அடைந்த படிநிலையினுடைய தரத்தை பொறுத்து தான் அந்த அறிவு பிரகாசிக்கிறதும் அந்த ஆனந்தம் பிரகாசிக்கிறதும் வித்தியாசமாக இருக்க போகிறது. அது மாதிரி இருக்கும்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றேயான அந்த பரபிரம்மம் என்ன பண்ணுறதுன்னா, அதனிடத்தில் எந்த ஒரு வேறுபாடுகளும் கிடையாது. ஆனால் அது பிரதிபிம்பிக்கின்ற உடல்களை பொறுத்து, உபாதிகளை பொறுத்து வித்தியாசப்படுகின்றது இல்லையா, அது மாதிரி இங்கே மனிதனுடைய மனோபாவங்களும் பலவாறாக வித்தியாசப்படுகின்றது அப்படிங்கிற விஷயத்தில் அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, மனித கந்தர்வன் தேவ கந்தர்வன் பிதிர் ஆஜான தேவன் கருமத்தேவன் முக்கிய தேவர்கள் இந்திரன் பிரகஸ்பதி பிரஜாபதி விராட் மற்றும் இரண்ய கர்ப்பன் என்று அழைக்கப்படுகின்ற நான்முக பிரம்மா. இரண்ய கர்ப்பன்னாலே இங்கே வந்து நான்முக பிரம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடணும். ஆகிய இவர்களுடைய ஆனந்தம் மனிதனில் தொடங்கி பிரம்மா வரை ஒருவருக்கு ஒருவர் 100 அதிகமாக அந்த ஆனந்தத்தில் வித்தியாசப்படுகின்றார்கள் அப்படின்னு இங்கே சொல்ல வர்றார். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஆனந்தத்தினுடைய படித்தரத்தை எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அறிவு பிரகாசிக்கக்கூடிய அந்த அனுபவம் அவனோட கொஞ்சம் உயர்நிலையில் இருக்கக்கூடிய கந்தர்வன் கிட்ட கொஞ்சம் அதிகமாக பிரகாசிக்கும். அப்புறம் அந்த கந்தர்வனையும் கடந்து அந்த தேவ கந்தர்வன்கிறவங்க கிட்ட இன்னுமே கொஞ்சம் நல்ல அந்த ஆனந்தம் வெளிப்படும். அதே மாதிரி பிதிரு, ஆஜான தேவன், கரும தேவன், இந்திரன், பிரகஸ்பதி, பிரஜாபதி அப்படின்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும். கடைசியா இந்த பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய பிரம்மா இருக்கான் பாருங்க, பிரம்மதேவன், அவரிடத்துல வந்து 100 மடங்கு அதிகமாக இது பிரகாசிக்கும் இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இங்க சொல்ல வராரு. அப்ப இந்த ஆனந்தம் இந்த மாதிரி படித்தரத்துல பிரகாசிக்கும் போது இங்க அதீத ஆனந்தம் யாருக்கு பிரகாசிக்கிறதுன்னா, இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்ற பிரம்மாவிடத்துல பிரகாசிக்கின்றது. பிரம்மாவுடைய ஆனந்தத்தை வந்து ஒரு சாதாரண மனிதன் அடைய முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இப்ப பிரம்மன்கிறவன் யாரு, படைக்கும் தொழிலை செய்கின்றவன், விஷ்ணு காக்கும் தொழிலை செய்கின்றவன், ருத்ரன் வந்து அழிக்கும் தொழிலை செய்கின்றவன்ட்டு நம்ம சாஸ்திரத்துல படிச்சிருக்கோம். அப்ப இந்த 3 படித்தரங்கள்ல இந்த 3 விதமான காரியங்களை இந்த பிரபஞ்சத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த ஈஸ்வரன்கிறவன் வந்து என்ன ஆனந்தம் அடைந்திருப்பான் அப்படின்னா, அந்த பிரம்மத்தினுடைய அனுபவத்தை, அந்த ஆனந்தத்தை 100 மடங்கு அனுபவிச்சுட்டு இருக்கான். யாரை விட, இந்த ஒரு தனி மனிதனை விட, சராசரி மனிதனை விட அந்த ஈஸ்வரனுடைய ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நாம அந்த 100 மடங்கு உள்ள ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, நம்ம எந்த தன்மைக்குள்ள போகணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நம்முடைய அறியாமையில நான் வந்து தன்னை ஜீவன் சுருக்கிக்கிறதுனாலயோ, அல்லது தன்னை மனிதன் என்று கருதி கொள்வதனாலயோ, நம்முடைய மனம் வந்து கீழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்முடைய மனதை நம்ம எப்ப படிநிலையில உயர்த்தி இந்த மனம் உடல் கடந்து அந்த பஞ்சகோஷங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஆன்மா அறிவுன்னு நமக்குள்ள நம்ம திடமாக நிக்கிறோமோ, அப்ப நம்ம அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள, அந்த ஆன்ம தன்மைக்குள்ள முழுமையாக வரப்போறோம். அப்படி வரும்போது நம்ம இடத்துல பிரகாசிக்கக்கூடிய அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்னா, அந்த ஆத்மாவினுடைய பரிபூர்ண ஆனந்தமாகிய அந்த 100 மடங்கு ஆனந்தத்தை நம்ம அனுபவமாக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டிக்கிட்ட சாராம்சம். அப்ப அதுக்கு என்ன பண்றாருன்னா, இதே பாடல ஒரு ஓமானம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லா தேவர்கள் பல பேருடைய பெயரை சொல்லிட்டு, ஆனந்தங்கள் நுறையாம் பிரளய வெள்ளக்கடல் பிரம்மானந்தம் அப்படிங்கிறாரு. அதாவது எப்படி ஒன்றேயான கடல் நீர்ல அந்த நுரை வருது, குமிழி உண்டாகுது, அலை அடிக்குது, கடல் நீர் என்னமோ ஒண்ணுதான், ஆனா அந்த நீரினுடைய வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா, அதுல இருந்து குமிழ்கள் உண்டாகுது, நுரை வந்துகிட்டு இருக்குது, அலை உருவாகிட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி பலவாறாக வேறுபட்டு காணப்படுது ஒரே நீர். அதே மாதிரி அந்த கடல் நீர் வந்து சாதாரணமா பாக்குறதுக்கு ஒரு சின்ன நுரையை உண்டாக்குது, ஒரு சின்ன அலையை உண்டாக்குது, ஆனா அதே கடல் நீர் வந்து சுனாமி மாதிரி கிளம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு பிரம்மாண்ட அலையா மாறிடுச்சு, சுனாமி அலையா மாறிடுச்சுன்னா எப்படி பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சுனாமி அலை என்ன பண்ணும், சாதாரணமா கடல் மட்டத்துல வந்து தரையை வந்து பார்த்துட்டு போற மாதிரி இருக்காம அது ஊருக்குள்ளேயே வந்து ஊரையே அழிச்சிடும், ஏன்னா அதுதான் பிரளயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரளயத்துல எல்லாமே அழிவுக்கு உட்பட போகுது. அது மாதிரி இந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னா, மனிதன் தொடங்கி பிரம்மா வர 100 மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இறுதியில் இந்த பிரம்மா அனுபவிக்கின்ற ஆனந்தம் வந்து அளவிட முடியாதது, மிகப்பெரிதாக இருக்கும் அப்படின்னு இங்க ஒப்பிடுறாரு. அந்த கடல் நீரோட ஒப்பிட்டு, எப்படி ஒரு சாதாரண அலை வந்து பூமியில் இருக்கக்கூடிய இந்த நகரங்களை அழிச்சிடாது, ஆனா அதே கடல் அலை வந்து சுனாமியா மாறிட்டா நகரங்களையே அழிச்சிடுது, ஊருக்குள்ளேயே வந்துடுது அந்த கடல் அலை, ஊருக்குள்ளேயே வந்து அங்க இருக்கிற நகரத்திலேயே அழிச்சு விட்டுடுது எல்லாத்தையும். அப்ப அது ஒரு பிரம்மாண்ட அலையாக மாறுவது போல இந்த ஆனந்தமும் எப்படி மாறுது அப்படிங்கிறாரு. பிரம்மா வரைக்கும் போகும்போது அது ஒரு பிரம்மாண்ட ஆனந்தமாக, எல்லையில்லாத ஆனந்தமாக மலர்கின்றது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறாரு. அதுக்கு அவர் ஓமானத்தை கையாளுறாரு. அதுக்குதான் இந்த கடல் நுரை போல, கடல் அலை போல இந்த ஆனந்தமும் ஒரு எல்லை மீறி போச்சுன்னா, அது வந்து அபரிமிதமாக மாறிச்சுன்னா எல்லையே இல்லப்பா, அதை சொல்ல முடியாது, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த மனித தேகம்ங்கிற உபாதியின் மூலமாகவும், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறுகிய மனதின் வாயிலாகவும், நமக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் நம்மளால ஆனந்தத்தை அனுபவமாக்க முடியுது. ஏன்னா நம்ம மனதை நம்ம குறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த உடல் நான்கிற அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த அடிப்படையில் நம்ம இடத்துல வந்து ஆனந்தம் முழுமையாக மலருவது இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அப்புறம் இந்த மற்றபடி கந்தர்வன், இந்திரன், கரும தேவர்கள், பிரஜாபதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசா நம்ம விளக்க கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா நான் ஒரே வாரத்துல சொல்லிட்டேன். அது எல்லாமே வந்து மனதினுடைய படிநிலைகளாக தான் இங்க பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ புராணத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பெயருக்கும் கந்தர்வன்னா யாரு, இந்திரன்னா யாரு அப்படின்ட்டு புராண கதைகள்ல பலவாறான விளக்கங்கள் இருக்கின்றது. ஆனா அதை வந்து நாம வந்து இங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்தது 132வது பாடல்ல என்ன சொல்றாருங்கிறதை பார்ப்போம். எவனாகிலும் இந்த துரியாதீதத்தில் 7ஆம் பூமியில் இருந்தானேல், அவன் நாரதன், சுகன், சிவன், மால், அயன் முதல் அறிவோர் அனுபவ சுகபோதம். விவகார திர்சயம் இதுவே. அனுபவம் என முன் சொல்லிய விவகாரி ஓமானமும் அரிமகனே, அவன் அடி உதிரும் பொடிகள் என் முடிமேலே அப்படின்னு சொல்லி 132வது பாடல சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, எவனாகினும் இந்த துரியாதீதத்தில் ஏழாம் பூமியில் இருந்தானேல், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏழு பூமிகள் பார்த்தோம், ஞான பூமிகள் ஏழு அப்படின்னு பார்த்தோம். அந்த ஞான பூமிகள் ஏழுக்குண்டான பெயரையும் பார்த்தோம், அது என்னென்ன பெயர் அப்படிங்கிறத சொல்றாரு. சுபேச்சை, விசாரணை, தனுமானசி, சத்வாபக்தி, அசம்சக்தி, பதார்த்த பாவனை, துரியம் அப்படின்ட்டு ஒரு ஏழு ஞான பூமிகளை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஏழு ஞான பூமிகள்ல ஏழாம் பூமி ஆகிய துரியத்துல துரியம் துரியாதீதம் அப்படின்ட்டு ஒண்ணுதான், அதான் இங்க சொல்றாரு. அந்த துரியாதீதத்தில் ஏழாம் பூமியில் இருந்தானே அவன்தான் நாரதன், சுகன், சிவன், மால், அயன் போன்ற அறிவோர் அனுபவ சுகபோதம், அவர்கள் போன்றவர்கள் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தம் இருக்கின்றது இல்லையா, அதை பத்தி இங்க சொல்றாரு. இப்ப அந்த ஏழு ஞான பூமிகள் என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அதுல ஒவ்வொன்றையும் பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துறேன். இப்ப இந்த சுபேச்சை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? முதல் பூமியாகிய சுபேச்சை அப்படிங்கிறது நாம் வந்து எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதன் மீது நமக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இப்ப இந்த பாடத்திட்டத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ள வந்ததுன்னா மற்ற விஷயங்கள்ல பற்றற்று இந்த பாடத்திட்டத்தின் மேல ஒரு அபரிமிதமான ஒரு பற்று உண்டாகி அது தனிப்பட்ட ஒரு வைராக்கியமா மாறுது இல்லையா, அந்த ஆசைக்கு பேர் வந்து சுபேச்சைன்னு சொல்றாரு. இந்த இடத்துல சுபேச்சைன்னா என்னன்னா வைராக்கியத்தின் முன்னிட்டு எழுகின்ற ஒரு ஆசை. அது என்ன மாதிரி ஆசை? மோட்சத்தின் மீது ஒருத்தனுக்கு இச்சை உண்டாகின்றது என்றால் அவனுக்கு அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதுதான் சுபேச்சை அப்படின்னு பேரு. ரெண்டாவது விசாரணை. விசாரணை என்னன்னா இப்ப இது மாதிரி பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்டு நம்மிடத்திலே ஒரு நன்னடத்தையை நம்ம உண்டாக்கிக் கொள்கின்றோம். ஏன்னா இப்போ நம்ம எப்படி வாழ்றது, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற புரிதல் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது இது போன்ற சாஸ்திர நூல்களை நம்ம எடுத்து படிக்கிறோமோ அப்ப எது நல்லது எது கெட்டதுங்கிற அந்த இருமைகளை இங்க சுட்டி காட்டுது சாஸ்திரம். அப்போ எது நல்லது கெட்டது நமக்கு புரிய வரும்போது நம்ம அந்த நல்ல விஷயங்களை மட்டும் உள்வாங்கிக்கிறோம், அந்த நன்னடத்தையை கை கொள்வதற்கு தான் நம்ம விசாரத்தையே மேற்கொள்றோம், அதுதான் விசாரணை அப்படின்னு சொல்லுது. அது வந்து நம்ம இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக மேற்கொள்ற அப்பியாசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது வந்து தனுமானசி. இப்ப இந்த தனுமானசின்னா என்னன்னா மேல சொன்ன அந்த வைராக்கியமும் அந்த நன்னடத்தின் மூலமாக உண்டாகின்ற விசாரமும் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு விஷயங்களும் ஈடுபடும் பொழுது நம்மிடத்துல இருக்கின்ற அந்த மனமும் உடலும் தேய ஆரம்பித்திடும். மனமும் உடலும் தேய்வது தான் நீங்க தனுமானசி. தனுன்னா உடல், மனம் தான் நமக்கு தெரியும். அப்ப தனு மானசி அப்படின்னா நசித்து போதல், மனமும் உடலும் நசிந்து போய் விடுகிறது தான் தனுமானசி அப்படின்னு நீங்க சொல்றாரு. தனுமானசின்னா இந்த உடலும் மனமும் நசியும். ஏன் நசியுது? நமக்கு புரிதல் வரும்போது தானாவே இதெல்லாம் நசிந்துடும். அப்ப தனுமானசிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரும். அப்புறம் மேற்கொண்டு இந்த மூன்று நிலைகளும் நமக்கு நல்லா பதியுது நம்முடைய மனதுல. இந்த பாடத்திட்டங்களை உள்வாங்கி நல்லா இந்த மனதில் இந்த பாடத்திட்டங்களை பதித்து நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்து அதுல இருந்த பற்று நமக்கு நீங்கிடுது பாத்தீங்களா, அதுக்கு பேரு சத்வாபக்தி அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பற்றற்ற நிலையில தான் தெரிந்து கொண்ட இந்த ஆத்ம ஞான விஷயத்திலே நிலை பெறுது, அதுதான் சத்வாபக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அசம் சக்தி அப்படின்னா என்னன்னா அந்த பற்றற்ற திடமான நிலையிலே அந்த சத்துவ நிலையிலே நாம் அப்படியே நிலை பெறுதல் அப்படிங்கிற நிதித்தியாசன நிலைக்கு பேர் தான் அசம் சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆறாவதா இருக்கக்கூடிய பதார்த்த பாவனை அப்படின்னா என்னன்னா இங்க உள்ளே வெளியே அப்படிங்கிற அந்த தேசங்களை கடந்து இருமைகளை கடந்து எதையும் நாடாமல் அந்த இறைத்தன்மையை மட்டும் அந்த அறிவை மட்டுமே அனுபவமாக அடையக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து பதார்த்த பாவனை. ஏன்னா இங்க வந்து நான் அதுவாகவே இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த தன்னுணர்வில் தன்னுடைய சொரூப நிஷ்டையிலே தான் அந்த பதார்த்தத்தில் அந்த வஸ்துவிலே நிலையாக நிற்பது தான் பதார்த்த பாவனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆறு நிலைகளை கடந்து ஏழாவது நிலை ஒன்று இருக்குது இல்லையா, துரியம் அப்படின்ட்டு. அந்த துரிய நிலை தான் என்னன்னா இங்க இருமைகள் எதுவும் இல்லை, எல்லாமே பேதமே இல்லாம பேதங்களை பூரா விட்டொழித்து இயற்கையான தன்னுடைய சொரூப நிஷ்டையிலே தான் தான் அது அப்படின்ற அந்த புரிதலோட அந்த நிலைப்பாட்டோட திடமான ஒரு நிலையில நம்ம நிற்பது தான் துரியம் அப்படின்னு இங்க சொல்லப்படுகின்றது. துரியம்னாலும் சரி துரியாதீதம்னாலும் சரி இது வந்து மனதனுடைய புரிதல்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். வேற ஒன்றும் நம்ம புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்டது போல ஏதோ ஏழு சக்கரங்கள் இருக்குது, அந்த சக்கரத்துல வந்து குண்டலனிலிருந்து அப்படியே மேலே ஏற்றிட்டு போய் அந்த ஏழாவது நிலையாகிய துரியத்துல இருந்து அடைய போறோம், அப்புறம் அதுக்கு மேல துரியாதீதத்துக்குள்ள போக போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு விதமான கற்பிதம் தான். கற்பனையாக வடிவமைக்கப்பட்ட விஷயங்கள். ஆனால் அந்த படிநிலைகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது மனதினுடைய பரிணாமமாக தான் நம்ம பார்க்கணும். அந்த 7 படிநிலைகளும் மனதினுடைய பரிணாம நிலையாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் நமக்கு துரியம் துரியாதீதம்ங்கிற நிலைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, தன்னை அறிந்த தன்மயமாக நம்ம மாறிவிடுவோம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. அந்த வகையில் இந்த 7 ஞான பூமிகளை தான் இங்கே சொல்கிறாரு. அதில் அந்த 7வது பூமியில் தொடர்ந்து ஒருத்தன் நிற்பானால் அப்படிப்பட்டவர்கள் யாராக இருக்க முடியுங்கிறது இங்கே சொல்கிறார். அவர் தான் நாரதன், சுகன், சிவன், மால், அயன் முதல் அறிவோர் அனுபவ சுகபோதம். அப்போ இவங்கெல்லாம் அந்த அனுபவ அறிவோட அந்த ஆனந்தத்தில் திளைத்திருப்பார்கள். ஏன்னா அந்த ஆன்மாவினுடைய அனுபவங்களை அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த இவர்களெல்லாம். யாரு? அந்த நாரதன், சுகன், சிவன், மால், அயன் போன்றவர்களெல்லாம் அந்த அனுபவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இத்தகைய இவர்கள் வந்து உலக விவகாரங்களில் நாட்டம் இல்லாமல் அந்த ஜீவ அகங்காரங்கள் மறைந்து விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் எல்லாவற்றிலும் நானாகத்தான் இருக்கிறேன், எல்லாமே நானாகத்தான் இருக்கிறேன்ங்கிற அந்த புரிதலுடைய மனோபாவத்தோட தனக்கு பிரியமான இந்த நிஜ சுகத்தை அனுபவமாக்கிய ஞானிகளாக நாரதரும் மற்ற பரம புருஷர்களை போன்ற நிலையில் எல்லாருமே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவருடைய பாத தூசிகளை தன்னுடைய தலை மீது உள்ள 7ஆம் பூமியான துரியத்தில் தாங்கத்தக்கதாக இருக்கின்றது அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு இந்த பாடல். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. ஓமானமும் அரிமகனே, அவன் அடி உதிரும் பொடிகள் என் முடிமேலே அப்படின்னு கடைசி லைன்ல அதை முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வர தன்மை, அந்த 7 ஞான பூமிகள்ல அந்த 7ஆம் பூமி ஆகிய துரியாதீதத்துல வரக்கூடியவன் யாரா இருப்பான்? ஒரு ஈஸ்வர தன்மையில் இருக்கிறவனா தான் இருக்க முடியும். சாதாரண சராசரி மனிதனோ ஒரு அஜ்ஞானியோ அந்த 7வது நிலைக்கு வர முடியாது. ஏன்னா துரியாதீதம்ங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு உயர் நிலைப்பாடு. அப்போ அந்த உயர் நிலைப்பாடுங்கிறது இந்த படிநிலைகளை கடக்கணும், 7 ஞான பூமிகளை கடக்கணும். அதுதான் வள்ளலார் வந்து 7 திரைகளாக நமக்கு சுட்டி காட்டுறாரு. அது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சடங்குகளாக சம்பிரதாயமாக மாற்றிட்டோம். ஏன்னா புரிதல் இல்லாதனால, அந்த ஞானம் இல்லாதனால மகான்கள் கூறிய விஷயங்களை வந்து மனிதர்கள் வந்து புரிந்துக்கவே இல்லை. இன்று மட்டும் இல்லை, என்றைக்குமே புரிந்துக்கவில்லை, போகிறதில்லை. அப்படி புரிந்து கொள்கிறவர்கள் தான் அந்த உயர் நிலைக்கு வர முடியும். இல்லைனா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி விட்டவர்கள் தான் இன்றைய வள்ளலார் பக்தர்களாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் 7 திரைகளை நீக்கி 7 விதமான கலர்களை காட்டுறாருன்னா, அந்த 7 விதமான கலர்கள் என்ன, 7 விதமான அறியாமை நிலைகளை சுட்டி காட்டி அதிலிருந்து விலகி அடுத்தது என்ன தெரியுது, அந்த 7 திரைகளை விளக்கினா அங்க ஒரு ஜோதி பிரகாசிக்குது. அப்ப அந்த ஜோதி தான் என்ன, இங்க ஆத்ம ஜோதி, ஆத்மஸ்வரூபம். அப்ப அது எங்கேயோ புறத்துல தெரியுமா அப்படின்னா, நமக்குள்ள நடக்க வேண்டிய ரசவாதம் அது. அதை என்ன பண்றாரு, அவர் வந்து தனக்குள்ள நடந்த அந்த ரசவாதத்தை, அந்த மாற்றத்தை இப்படி ஒரு ஓமானத்துக்காக அவர் எடுத்து கூறுறாரு. ஆனா இந்த பாமர மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, வெளியே ஒரு கோயிலை கட்டி அதுல 7 திரைகளை கட்டி அதுக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றி அந்த ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாங்க. வள்ளலாருடைய விழா காலங்கள்ல அது நடக்குது, நம்மளும் பாக்குறோம். அப்ப அது 7 திரைகளை விலக்கி விட்டு கடைசி அந்த ஜோதி ஏத்துறாங்க, ஒரு கூட்டம் அளம் போது அந்த கோயில்ல. ஆனா எதுக்காகன்னு தெரியல, அவ்வளவுதான். அது புரியாமையே உலகம் போயிட்டு இருக்குது, அப்படிதான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம புரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம இந்த வேதாந்த பாடத்திட்டத்துக்குள்ள வரும்போது நாமளும் அதே அஜ்ஞானிகளாக இருக்கக்கூடாது. அது எதுக்காக செய்கிறாங்க, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள வரணும். அப்போ இந்த 7 பூமிகளை கடந்து அந்த துரியாதீத நிலையில வருகின்றவன் தான் தன்னை அந்த ஆன்மாவாகவே அதை உணர்கின்றான், அந்த ஆன்ம சுரூபமாகவே மாறிவிடுகின்றான் அப்படிங்கிறத இங்கு சுட்டி காட்டுறாரு இந்த 132வது பாடல்ல. அதுக்காக வள்ளலார் பாடிய அருட்பெருஞ்சோதி அகவில்ல 42வது பாடலை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருப்பேன், அது டெலகிராமில் போட்டிருக்கேன், படிச்சுக்குங்க. அடுத்தது 133வது பாடல். இந்தவாறு 5 சுகம் சொல்லினோம், வித்தை சுகம் இனிமேல் சொல்வோம். முந்த மாயையும் சச்சிதானந்த பொருளுமே மொழியும் போதில் அந்தமாம் அத்வித சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கே சொன்னோம். தொந்த மாற்றிய மகனே, இன்னமும் உனக்கு ஐயமுண்டேல் சொல்லுவாயே. இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை சிஷ்யன் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. இப்போ ஏற்கனவே உனக்கு 5 சுகங்களை பற்றி நான் சொல்லினப்பா, அப்புறம் அதில் வித்தை சுகம் இனிமேல் சொல்ல போகிறேன். ஏற்கனவே உனக்கு 5 சுகங்கள் என்ன சொன்னேன், விசய சுகம், முக்கிய சுகம், பிரம்ம சுகம், நிஜ சுகம், வாசனை சுகம் அப்படிங்கிற 5 சுகங்களை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். வித்தை சுகம்ங்கிறத நான் இனிமேல் சொல்லுவேன். புந்த மாயையும் சச்சிதானந்த பொருளுமே மொழியும் போதில் அந்தமாம் அத்வித சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கே சொன்னோம். அப்போ ஏற்கனவே மாயை பற்றியும் சச்சிதானந்த பொருளை பற்றியும் நான் கூறும்போது அனைத்து சுகங்களிலும் இறுதியான சுகங்களான அத்வைத சுகமும் ஆத்ம சுகத்தை பற்றியும் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது அவர் ஏற்கனவே அந்த 8 ஆனந்தங்களை பற்றி சொல்றாரு இல்லையா, அதை தான் இங்கே அவர் திருப்பி ரிமைண்ட் பண்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. அப்போ இது மாதிரி நான் ஒவ்வொரு சுகமாக உனக்கு சொல்லிட்டு வந்துட்டேன், இரண்டு என்ற துவைத பேதமையை விடுத்து ஒன்றேயான ஏகத்திலே, அதாவது இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான், இரண்டற்ற அந்த நிலையிலே, அத்வைத நிலையிலே இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுக்கு தான் நான் எப்பயுமே உனக்கு சுட்டி காட்டிட்டு இருக்கேன். அதுல ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு இந்த பாடல கேட்கிறாரு. அத்வைத சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கே சொன்னோம். தொந்தமாற்றிய மகனே, இன்னமும் உனக்கு ஐயம் உண்டேல் சொல்லுவாயே அப்படின்ட்டு 133வது பாடல்ல சிஷ்யனை பார்த்து, உனக்கு ஏதாவது இன்னும் சந்தேகம் இருக்கா அந்த சுகங்களை பத்தி கேளு அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ 134வது பாடல்ல சிஷ்யன் கேள்வி கேட்பான், அது அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். குகண்டனையும் எனையும் உலகினையும் ஈன்றளித்து அருளும் குருவே கேளீர், புகன்ற சச்சிதானந்த பதங்கள் தனித்தனியாகி பொருள் வேறானால் உகண்ட மனம் உரைப்பது என்ன, பரியாய பதங்களைப் போல் உறவு காணேன், அகண்டமாய் ஒரு சுவையாய் தேனி கூட்டிய மதுவா அறிவிப்பீரே. இங்க என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குருவை புகழ்றான், குகந்தனையும் என்னையும் உலகினையும் ஈன்றழித்து அருளும் குருவே கேளீர் அப்படிங்கிறான். ஐயனே, ஈஸ்வரன் உலகம் ஜீவன் என்ற மூன்றையும் படைத்து காத்து ரச்சித்து அருளுகின்ற என்னுடைய குருநாதனே, எனக்கு இன்னும் சில சந்தேகங்கள் உள்ளன, அருள் கூர்ந்து கேளுங்கள் அப்படிங்கிறான். அப்போ அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த சிஷ்யன், இப்போ குகந்தனையும் எனையும் உலகினையும், அப்போ இங்க ஜீவன் ஈஸ்வரன் உலகம் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்களும் உள்ளடக்கிய ஒருவன் யார், அவன் தான் ஒரே ஆள், அது இறைவன் ஆன்மா அப்படிங்கிறது புரியணும் நமக்கு. அப்ப அப்படிப்பட்டவராக அந்த குருவை அவன் பார்க்கறான். அந்த அடிப்படையில் அவன் குருவை வந்து இந்த இடத்துல, அந்த நிலையில் இருக்கக்கூடிய என் குருநாதனே, எனக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கின்றது, அதை உங்களிடத்துல கேட்கின்றேன் அப்படின்னு கேட்கறான். அப்புறம் தாங்கள் கூறிய சச்சிதானந்த பதங்களிலே சத்து வேறு சித்து வேறு மற்றும் ஆனந்தம் வேறு என்று அவைகளின் பொருள் வெவ்வேறாக இருக்கும் பொழுது, விஷயங்களினால் ஈர்க்கப்படும் இந்த மனம் பல பதங்களை ஒரே அர்த்தத்தில் ஒன்று என்று கூறுகின்ற ஒற்றுமையையும் அதன் உறவையும் ஏற்க முடியவில்லையே, அதுதான் கேட்கிறான். புகன்ற சச்சிதானந்த பதங்கள் தனித்தனியாக பொருள் வேறானால் உகண்ட மனம் உரைப்பது என்னன், பரியாய பதங்களைப் போல் உறவு காணேன் அப்படின்னு கேட்கிறான். மேலும் பல மலர்களில் இருந்து சேகரித்த தேன் தேனீக்களினால் ஒன்று கூட்டி அடையில் வைத்து பாதுகாக்கும் போது அதன் சுவையில் வித்தியாசம் ஏதுமின்றி ஒரே சுவையை தருகின்றதோ, அது போன்று ஒன்றேயான சச்சிதானந்தத்தின் உன்னதமான விளக்கத்தை தாங்கள் அருளுங்கள் ஐயனே அப்படின்னு இங்க கேள்வி கேட்கறான். அதாவது அவன் என்ன இந்த இடத்துல கேள்வி கேட்கறான்னா, அந்த சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்களும் பதங்கள் வந்து வேற வேறையா இருக்குது, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி பதமா இருக்கு, அந்த மூணும் சேர்ந்து ஒன்றே ஆகிய ஒரு உறவுல நான் அதை பார்க்க முடியாம இருக்கிறேன், ஆனா எனக்கு புரியுது, ஏன்னா இப்ப அகண்டமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றுதான் நீங்க சொல்லி வர்றது எனக்கு புரியுது. அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப தேனீக்கள் வந்து பலவிதமான மலர்களில் இருந்து தேனை எடுத்துட்டு வந்து சேகரிக்குது, ஒரே மலர்ல இருந்து எடுக்குதானா, இல்ல அது பலவாறான மலர்கள் இருந்து தேனை ஒவ்வொரு தேனீக்களும் போய் எடுத்துட்டு வருது. ஆனா அது என்ன பண்ணுது, பலவாறான மலர்கள் இருந்து எடுத்துக்கிட்டு வந்த தேனியை வந்து தன்னுடைய தேன் கூட்டில சேகரித்து வைத்த பிறகு, இப்ப அந்த தேனினுடைய எந்த பகுதியை எடுத்து நம்ம நக்கி சுவைத்து பார்த்தாலும் ஒரே மாதிரி சுவைத்தான் கொடுக்குது. ஆனா அது கலெக்ட் பண்ண தேன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலர்ல இருந்து ஒவ்வொரு மாதிரி தேன், அப்ப டிஃப்ரெண்டால டேஸ்ட் இருக்கணும். இந்த இடத்துல நக்குனா ஒரு டேஸ்ட், அந்த இடத்துல நக்குனா ஒரு டேஸ்ட், தேனை மாத்தி மாத்தி நக்கும் போது நமக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இல்லாம ஒரே டேஸ்டா தான் அந்த தேன் இருக்கு. ஆனா தேன் என்னமோ பலவாறான பூக்கள் இருந்து பெறப்பட்டது. அப்ப இது மாதிரி நீங்க சொல்ல வர விஷயம் எனக்கு புரியுது, சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற மூன்று ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா புறத்துல என்னமோ அது பலவாறா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதை கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தேனியினுடைய கூட்டினுடைய விஷயத்தை ஒப்பிட்டு இங்க ஒரு தெளிவான கேள்வியை கேட்கறான். அதாவது சிஷ்யன் வந்து ஒரு நல்ல புரிதலுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறது இது ஒரு அடையாளம். ஏன்னா ஆரம்பத்துல சிஷ்யன் வந்து நிறைய கேள்விகள் புரிதல் இல்லாமே கேட்டான், இப்ப அவனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடுச்சுங்கிறது இந்த பாடல் மூலமா தெரிய வருது. அடுத்தது 135வது பாடல்ல அவர் என்ன சொல்ல போறாருங்கிறது பார்ப்போம். குளிர் இலகல் வெண்மை என்ற பதங்களினால் நீர் மூன்று கூறாக ஆயிற்றோ, ஒளி தவணம் செம்மை என்ற பதங்களால் அக்னியும் ஒரு மூன்றாமோ, வெளிமுதலாம் ஜகம் அசத்து மூடம் இடர் என பிரித்து விளக்கி வேதம் எழுதறிய முரண்மொழிந்த சத்தாதி எனும் பிரம்மம் ஏகந்தானே. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறிய மகனே, சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது பாக்குறதுக்கு வேற வேறையா இருக்குது, ஆனா நீங்க ஒண்ணுன்னு சொல்றது எனக்கு புரியுது அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் சொல்றதை கேளு, ஒன்றேயான நீர், நீர் என்னமோ ஒன்றுதான், ஆனா அதுல என்னென்ன விஷயம் இருக்குது, குளிர்ச்சி இருக்கு, நெகிழ்ச்சி இருக்கு, மற்றும் நிறமற்ற கண்ணாடி போன்று தூய்மையாக இருக்கிறது அந்த நீர். இப்ப அந்த நீரனுடைய குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா, பார்வை கண்ணமோ நீர் ஒண்ணுதான், ஆனா அதனுடைய குணம் பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி தன்மை அடையுது, ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு கண்ணாடி போல இருக்கின்றது. அப்படி மூன்று விதமாக அதை நம்ம கூறுவதனால அந்த நீர் மூன்று பொருளாக மாறிவிடுமா அப்படின்னு இவரே ஒரு கேள்வி அவங்ககிட்ட எழுப்புறாரு. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, குளிர், இலகல், வெண்மை என்ற பதங்களினால் நீர் மூன்று கூறாக ஆயிற்றோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்புறம் அடுத்தது சொல்றாரு, ஒளி, தவனம், செம்மை என்ற பதங்களால் அக்னியும் ஒரு மூன்றாமோ. அது மாதிரி நெருப்பு இருக்குது, அந்த நெருப்புக்கு ஒரு ஒளி இருக்குது, சூடு இருக்குது, அப்புறம் நெருப்புக்கு ஒரு நிறம் இருக்குது, சிவந்த நிறம் இருக்கின்றது. அப்போ இந்த மூன்றும் அந்த நெருப்பினுடைய மூன்று விதமான குணாதிசயங்கள். ஒரு நெருப்புன்னு எடுத்துக்கிட்டா அதுல மூன்று விதமான குணங்கள் இருக்கின்றது, ஒளி இருக்கின்றது, சூடு இருக்கின்றது, சிவந்த நிறம் இருக்கின்றது. அப்படி மூன்று தன்மைகளில் நெருப்பு காணப்படுவதனால அது மூன்று பொருளாக ஆகிவிடுமா அப்படின்னு அடுத்த கேள்வி எழுப்புறாரு. சிஷ்யன் கிட்ட இவர் கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா சிஷ்யன் வந்து இப்படி சத்து, சித்து, ஆனந்தம் அப்படிங்கிறத பிரிச்சு பாக்குறான். அப்ப அந்த குணபேதங்கள் ஏன் உண்டாகுது, ஒரே பொருள்ல இந்த மாதிரி குணபேதங்கள் இருக்கிறதுனால நீ அந்த பொருளை மூன்றா பிரிச்சிட முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த நீரையும் இந்த நெருப்பையும் உதாரணமாக காட்டிட்டு, ஆகவே அந்த பரபிரம்மத்தின் சாயலாக உள்ள இந்த உலகத்தை விளக்குவதற்காக வேத சாஸ்திரம் அசத்து, ஜடம் மற்றும் துன்பமயமானது என்று அதன் உண்மைத்தன்மைகளை கூறி இந்த ஜகத்தை வந்து மித்யா என்று கூறுவது போன்று, மித்யாவாகிய அந்த ஜகத்துக்கு எதிராக பரபிரம்மத்தை வந்து சச்சித் ஆனந்தம் என்ற மூன்று தன்மைகளை கொண்ட ஒன்றேயான பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது, அதுவே சத்தியம் என்று இங்கு உரைக்கின்றது அப்படின்னு இங்கு புரிய வைக்கிறாரு. அதுதான் சொல்றாரு பாருங்க, வெளி முதலாம் ஜகம் அசத்து மூடம் இடர் என பிரித்து விளக்கி வேதம் எளிதறிய முரண்மொழிந்த சத்தாதி எனும் பிரம்மம் ஏகந்தானே அப்படிங்கிறாரு. அப்போ ஒன்றேயாகிய பிரம்மம் தான், ஆனா பார்ப்பதற்கு எப்படி இருக்குது, பலவாறாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி பலவாறாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது, இந்த பிரபஞ்சமாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இங்கு இறைவன் வந்து எல்லை இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம், பிரம்மங்கிறது ஒண்ணுதான் ஆனா பார்ப்பதற்கு நமக்கு பலவாறாக தெரிகின்றது, இந்த உலகமாக தெரிகின்றது, அப்புறம் இந்த உலகத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்களாக தெரிகின்றது. அப்ப இதெல்லாம் பார்த்தா பலவாறாக பிரிந்திருப்பது போல தெரிகின்றது, அப்ப இறைவனே பலவாறாக இருக்கின்றானா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வந்துடுது. ஆனா அப்படி நீ அதை புரிஞ்சிக்க கூடாது. எப்படி ஒரு நெருப்புல வந்து சிவந்த நிறம் இருக்கின்றது, அதுல ஒரு ஒளி இருக்கின்றது, அப்புறம் அதுல ஒரு சூடு இருக்கிறது, அப்ப அந்த மூன்று தன்மைகளை வச்சு நீ அந்த நெருப்பு தனித்தனியா பிரிச்சு பார்ப்பியா, அப்படி பார்க்க முடியாது இல்லையா. அது போல இங்க இந்த பிரபஞ்சம் உனக்கு பார்ப்பதற்கு பலவாறாக தோற்றம் அளித்தாலும், அது பார்ப்பதற்கு பல்வாறான குணபேதங்களை கொண்டதாக தெரிந்தாலும், அந்த ஏக்க பொருளான அது பரமாத்மா பரபிரம்மம் தானே தவிர அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதில் தெளிவாயிரு அப்படின்னு சொல்லி இங்க அவனுக்கு புரிய வைக்கிறாரு சிஷ்யனுக்கு. ஏன்னா நம்ம இதை வந்து மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு சகுண பிரம்ம நிலைப்பாடையும் நிர்குண பிரம்ம நிலைப்பாட்டையும் திருப்பி திருப்பி நான் பிரீஃபா இங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கிளாஸஸ்ல கொடுத்துட்டேன், அதனால இங்க வந்து நம்ம ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மீண்டும் மீண்டும் சகுன பிரம்மம் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கவே கூடாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா என்ன சொல்லிட்டோம், இது வந்து இறைவனுடைய சக்தி வியாபகம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துல ஏன் பல்வேறான குணபேதங்கள் இருக்கின்றதுன்னா அது அவனுடைய சக்தியில் இருக்கத்தானே செய்யும். ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருப்பதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இங்க இருக்கு. அது மாதிரி நெருப்புங்கிற ஒரே விஷயம்தான், அது பார்க்கறதுக்கு ஒளியாகவும் இருக்குது, சூடாகவும் இருக்குது, அது சிவந்த நிறமாக இருப்பது என்பது அதனுடைய குணபேதங்களாக தெரிகிறதே தவிர, நெருப்பை நம்ம பிரித்து பார்த்துட முடியுமா, அந்த குணபேதங்களை வச்சுக்கிட்டு நெருப்பை பிரிச்சிட முடியுமான்னா பிரிக்க முடியாது. அது மாதிரி ஒரு நீர் பார்ப்பதற்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கின்றது, இலகியதாக இருக்கின்றது அப்படின்ற தன்மையை வச்சுக்கிட்டு நீரை பிரிச்சு பார்த்துட முடியுமான்னா அப்படியும் பிரிச்சிட முடியாது. ஏன்னா இது பலவாறான விளக்கங்கள் அவர் கொடுத்துட்டே வராரு, கடந்த பாடல்களையும் கொடுத்தாரு. நீருங்கிறத வந்து மலையில் நீரா விழும்போது நீர் துளிங்கிறோம், அப்புறம் கீழே விழுந்தவுடன் அது நீரோடை அப்படின்னு சொல்றோம். அப்ப நீர் துளி நீரோடைங்கிறத வச்சு நம்ம நீரை பிரிக்க முடியாது அப்படிங்கறத அவர் விளக்கம் கொடுத்தாரு பல பாடல்கள்ல. அப்ப இதெல்லாம் ஏன் இப்படி மாற்றி மாற்றி மகான்கள் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்கன்னா, இந்த மனதை வந்து பக்குவப்படுத்துறாங்க. இந்த பாயிண்ட நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை மீண்டும் மீண்டும் படிக்கணும், மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம வலியுறுத்தணும் அப்படின்னா, சிரவணம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க கையாளணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க இந்த பாடத்திட்டங்களை உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு மனம் வந்து நல்ல புரிதலுக்கு வந்துடும், நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடும், எந்த சந்தேகமும் இல்லாம ஒரு தெளிந்த மனமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட மனம் தான் அந்த அறிவை பிரகாசிக்க வைக்க முடியும். இல்லைன்னா இந்த சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மனத்துல எப்படி அறிவு பிரகாசிக்கும், ஏன்னா அறிவு வந்து அப்படிப்பட்டது, அதனால அங்க வந்து சந்தேகமே இருக்கக்கூடாது, இருமைகள்ங்கிற விஷயமே இங்க மனதுக்கு வரக்கூடாது. அப்ப அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் மீண்டும் அந்த குணபேதங்களை நமக்கு சுட்டி காட்டுறாங்க, இறைவனை வந்து ரெண்டா பிரிச்சு காட்டுறாங்க. ஏன்னா இங்க இறைவனுக்கு வந்து குணம் இல்லை, நிர்குணம் தான் இறைவன் இருக்கிறான். அதாவது அந்த சச்சிதானந்த பொருளாகிய பரமாத்மாவை பரபிரம்மத்தை நம்ம எப்படி சொல்றோம், நிர்குணம்னு சொல்றோம். அப்ப நிர்குண ஸ்வரூபமாகிய இறைவன் வந்து சகுண ஸ்வரூபத்துல வந்துட்டா உலகமா விரிகிறான், பிரபஞ்சமாக விரிகிறான். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்கும் போது இங்க அவனுடைய ஆற்றல் தான் இங்க பலவாறாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வரணுங்கிறது இந்த 135வது பாடல விளக்கிறாரு. அடுத்து 136வது பாடல்ல மீண்டும் சொல்றாரு, நித்தியம் பூரணம் ஏக்கம் பரமார்த்தம் பரபிரம்மம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சமம் திருக்குக்கூடஸ்தன் சாட்சி போதம் சுத்தம் இலக்கியம் சனாதனம் ஜீவன் தத்துவம் விஞ்ஜோதி ஆன்மா முத்தம் விபு சூக்மம் என்று இவ்வண்ணம் விதிகுணங்கள் மொழியும் வேதம். அதாவது ஏகப்பட்ட பேர் அப்படியே லிஸ்ட் போட்டார். ஏன்னா சும்மா கேள்வி கேட்டா இருக்கா, சிசிய செத்துனா என்ன சித்துனா என்னன்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கிறான். அப்புறம் திருப்பி வேற ஏதாவது ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டு வந்து அடுத்த கேள்வியை கேட்டுடக்கூடாது. ஏன்னா புதுசு புதுசா வார்த்தைகளை கையாளும் போது அந்த வார்த்தைக்கு வந்து விளக்கம் கேட்டு வந்துட்டான்னா வம்புன்ட்டு எல்லா விளக்கத்தையும் நானே ஒரே வார்த்தையில கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மத்துக்கு எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேர் இங்க சொல்லிட்டாரு. அப்படி சொல்ல வரும்போது என்னென்ன சொல்றாரு, நித்தியம் சொல்றாரு, பூரணம் சொல்றாரு, ஏக்கம் பரமார்த்தம் பரபிரம்மம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சமம் திருக்குக்கூடஸ்தன் சாட்சி போதம் சுத்தம் இலக்கியம் சனாதனம் ஜீவன் தத்துவம் விஞ்ஜோதி ஆன்மா முத்தம் விபு சூக்மம் என்று பலவாறான விதிகுணங்கள் இருக்கின்றது அந்த பிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. அதை பற்றி நம்ம விரிவாகவும் அந்த கைவல்லி நமனித நூல்களில் நம்ம சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் நூலை படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நித்தியம்னா அது எப்படிப்பட்டது, பூரணம்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் விளக்கம் கொடுத்துட்டு போனோம்னா இங்கே வகுப்பு முடிஞ்சிடும். ஏன்னா அத்தனை பாடல்களுக்கா அத்தனை வரி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இத்தனை பெயர்களுக்கு உண்டான விளக்கம் வந்து கைவல்லி நமனித புத்தகத்தில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் இதை பற்றி பிரீஃபாக எடுத்தேன்னா அடுத்த பாடல் போக முடியாது. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 137வது பாடலையும் மீண்டும் அதே மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, அச்சலம் நிரஞ்சனம் அமிர்தம் அப்ரமேயம் விமலம் அனுபாதேயம் அச்சடம் அனோமயம் அசங்கம் அதுலம் நிரந்தரம் அகோச்சரம் அகண்டம் அசம் அனந்தம் அவிநாசி நிர்குணம் நிக்கலம் நிரவயம் அனாதி அசரீரம் அபிகாமர அத்விதம் என விளக்காம் அநேகம் உண்டே அப்படின்னு சொல்லி இங்கேயும் பயங்கரமான பெயர்களை அப்படியே லிஸ்ட் போட்டே போறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிர்குணமாகிய பிரம்மம், அதாவது நிர்குணமாகிய பிரம்மத்தை இப்படி சகுனத்துல பலவாறாக நம்மளால பூஜிக்க முடியும், அதை நாமத்துல அழைக்கவும் முடியும். ஏன்னா அது நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் கூட நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா ஒரு எல்லைக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு பார்க்க ஆசைப்படுது. பொதுவாக மனதனுடைய சுபாவம் அப்படிதான், எதையாவது ஒரு பேர்ல ஒரு இதில் சொன்னா தான் அது புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கையாளுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த அச்சலம்னா என்ன, நிரஞ்சனம்னா என்ன, அமிர்தம்னா என்னங்கிறதையும் முழுமையான ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்படிப்பட்ட பெயர்கள் இத்தனை ஒரு 15 பேர் இருக்குன்னா அந்த 15 பேருக்கு உண்டான விளக்கங்கள் நான் இந்த ஆடியோவில் பேசினா கூட உங்களுக்கு மனசுல பதியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இந்த நூல் மூலமா பொறுமையா படிச்சு இப்ப அசலம்னா என்ன, நிரஞ்சனம்னா என்ன, அப்ரமேயம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து அப்ரமேயம்னா அளக்க முடியாதது, விமலம் அப்படின்னா அங்க மனங்கள் அற்றது அழுக்கின்மை பொருந்தியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அமிர்தம்னா அங்க அழிவு இல்லாதது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு பெயருக்கு உண்டான விளக்கங்கள் வந்து அந்த கைவல்லி நவனித நூலில் தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை படித்து புரிந்து கொள்ளுங்கள். இது 137வது பாடல்ல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப இதெல்லாம் ஏன் குருநாதர் சொல்லிட்டு வர்றாருன்னா, சிஷ்யனுக்கு வந்து ஏகப்பட்ட சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த சச்சிதானந்தம்ங்கிற அந்த மூன்று வார்த்தைகள்லயே இறைவனை குணபேதங்கள் படித்து பார்க்கறான். அப்போ சத்து வேற சித்து வேற நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு தான் அவர் உதாரணம் கொடுத்துட்டாரு. ஒரே அக்னியை வந்து மூன்றா பார்க்க கூடாது, ஒரே நீரை வந்து மூன்றா பிரிக்க கூடாது, அது மாதிரி சச்சிதானந்த பிரிக்க கூடாது, அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அது மாதிரி மீண்டும் பல வார பெயர்களை தூக்கிட்டு வந்து பிரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது கேள்வியை. ஏன்னா இங்க அனாதினா என்ன, அமிர்தம்னா என்ன அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டா அதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுக்க வேண்டி வந்துடும். நாம ரூபங்களை அப்படி பிரிச்சு பார்க்கறதெல்லாம் மனசுதானே தவிர உண்மையா அந்த பிரம்மம் எப்படி இருக்கிறது, அந்த நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. ஏன்னா இப்ப நம்ம கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சோம்னா அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப ரூபங்களையே எடுத்துக்கிட்டா 1008 கேள்வி கேட்கலாம், ஏன் விநாயகர் மாதிரி உருவம் இருக்குது, அப்புறம் ஏன் முருகனுக்கு 6 தலை இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உண்டான வகுப்புகளே நமக்கு நேரம் பத்தாது. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு தாத்பரியம் தான், அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப விநாயகருடைய உருவம் வந்து எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை காட்டுது. இப்ப விநாயகர் தலை உண்மையிலேயே அவ்வளவு பெரிய தலை கொண்டு வந்து யானை தலையை வெட்டி ஒரு மனித உடலை வைக்க முடியுமா? லாஜிக்கா யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப உருவத்திலேயே நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா இப்ப விநாயகருங்கிறத நம்ம சர்வசாதாரணமா ஏத்துக்கிறோம், விநாயகர் வழிபாடை நம்ம செய்யறோம். ஆனா பிராக்டிக்கலா நீங்க விநாயகரை பத்தி யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சராசரி சின்ன குழந்தை கூட இந்த கேள்வி கேட்கும். எப்படி கேட்கும்னா, ஏமா ஒரு மனித உடல் வந்து சின்ன உடலாச்சே, யானையினுடைய உடல் வந்து பிரம்மாண்டமான பெரிய உடலாச்சே, அது எப்படி யானை தலையை வெட்டி விநாயகருடைய உடம்புல பொருத்துனாங்க? அவ்வளவு பெரிய தலையை வந்து ஒரு சிறிய உடல்ல பொருத்த முடியுமா? இது பிராக்டிக்கலா சாத்தியமே ஆகாத ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன பண்றோம், மூடத்தனமா விநாயகர் வழிபாடு பண்றோம். ஏன்னா நம்ம அப்படி ஒரு இறைவன் இருக்கிறாங்கிற மாதிரி நம்ம மனதில் உருவகப்படுத்தி வச்சுக்கிட்டோம், அதை நம்ம நம்புறோம், நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நம்ம வழிபாடு பண்றோம். அப்போ அந்த வழிபாடு நான் தப்பு சொல்லலை. ஆனா இந்த பாடத்திட்டங்களை வரும்போது ஒரு புரிதலுக்குள்ள வரணும், நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வரணும் அப்படிங்கிறத எங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா ஞானிகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா தத்துவ ஞானிகளா இருக்காங்க, சாதாரண ஞானிகள் கிடையாது. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பர், பின்னை வினையை பிசைந்து பிணைவர், சென்னையில் வைத்த சிவனருளாளி. சென்னையில் வைத்த சிவனருள்னா என்ன, அங்க அறிவா அந்த இறைவன் தன்னை அறிவாக என்னுடைய பிரகாசிக்கின்ற பொழுது இங்க எல்லாமே புரிய வந்துடும். ஆனா புரிதல் இல்லாதவன் தான் என்ன பண்றான், இந்த மாதிரி உருவத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறான், பெயர்கள்ல போய் சிக்கிக்கிறான், அப்புறம் பலவார பெயர்களை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அப்புறம் இறைவனிலேயே பேதமப்படுத்திக்கிறான், சிவன் தான் எனக்கு பிடிக்குது, பெருமான் எனக்கு பிடிக்கலங்கிறான், அப்புறம் முருகன் தான் எனக்கு நல்ல அருளை கொடுப்பாரு, அப்புறம் இந்த கடவுளுக்கு அந்த சக்தி கிடையாதுங்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு புரிதல் இல்லாத மனிதர்கள் வந்து அறியாமையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்க எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு நம்ம அடைஞ்சிடணும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இறைவனுடைய முறையிலையும் ஒரு பிரத்யேக தாத்பரியம் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம வந்து விசாரம் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, மேலோட்டமாக கடவுளை பார்த்தா எதுவுமே பிராக்டிக்கலா ஒத்து வராதுல்ல. இப்ப 6 தலையில முருகன் இருக்க முடியுமா? 1 தலையோடு இருக்கிறதே இங்க கஷ்டம். 6 தலை முருகன் இருக்கிறான், 6 முகனா இருக்கிறான் அப்படிங்கிறோம். அப்ப ராவணனுக்கு அது மாதிரி தான் நிறைய தலை இருக்குதுன்னு சொல்றோம், 10 தலை ராவணங்கிறோம். அப்ப இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா அப்படியெல்லாம் அவங்க இல்லை. அவங்களுடைய தீய சக்திகளை, தீய குணங்களை வந்து ராவணன் கிட்ட 10 விதமான கெட்ட குணங்களை வந்து 10 தலைகளா காட்டுறாங்க. முருகனிடத்துல இருக்கக்கூடிய 6 சக்திகளை 6 முகமா காட்டுறாங்க. அப்ப இது மாதிரி நமக்கு அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தாத்பரியத்தை புரிய வந்துருச்சு அப்படின்னா, அப்ப இங்க உண்மையிலேயே இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், இப்ப இத்தனை பெயர்கள் நம்ம அழைத்தோம் இல்ல, அத்தனை பெயர்களையும் உள்ளடக்கியவனாக ஒருத்தன் தான் இருக்கிறான், ஒரே இறைவன் தான். ஆனா அவன் பல்வாறான பெயர்களிலும் பலவாறான உருவங்களிலும் நமக்கு தோன்றுவது போல நம்முடைய மனம் வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது நம்முடைய புரிதல் இருக்கக்கூடிய குறைபாடு அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இது மாதிரி நிறைய பெயர்கள் சொல்றாரு, இந்த பெயர்கள் எல்லாம் நீங்க அந்த நூல்ல பாத்துக்குங்க. அடுத்தது 138வது பாடல்ல, இன்ன வகை விதிவிலக்கு குணங்கள் நன்றாய் சேர்ந்து ஒருமித்து எல்லாம் கூடி சொன்ன பொருள் ஒன்றன்றி இரண்டில்லை, ஒரு பொருளை சொல்லும் சொற்கள் விண்ணப்பதமாம், அதனால் சந்தாதி குணப்பொருளாம் பிரம்மம் ஏக்கம், அன்ன பொருள் ஒருமைய அறிந்து அகண்ட பரிபூரணமாய் ஆவாய் நீயே. சிஷ்யனுக்கு மீண்டும் உபதேசம் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாருன்னா, இப்ப இது போன்ற விதிவிலக்கு குணங்கள் அனைத்தையும் ஒன்றாய் சேர்த்து ஒன்றென கூறிய பொருள் இரண்டல்ல, அது ஒன்றுதான் அப்படின்னு உணர்த்துறாரு. ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட குணங்கள் இருக்கும்பா, அந்த குணங்களுக்கு உண்டான விதிவிலக்குகள் பலவாறாக இருக்கின்றது, அதையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஏன்னா அதெல்லாம் வந்து பலவாறான பெயர்களையும் நாமங்களும் ரூபங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அது வந்து நம்முடைய புரிதலுக்காக நம்முடைய மனதிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எத்தனையோ பெயர்கள் இருக்கட்டும், எத்தனையோ உருவங்கள் இருக்கட்டும், ஆனால் அவைகளெல்லாம் கடந்து அவைகளெல்லாம் இரண்டல்ல, அது ஒன்றேயாகிய இறைவனைத்தான் குறிப்பிடுகின்றது என்றது நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. அப்புறம் அந்த ஒரு பொருளை விளக்கி கூறும் சொற்கள் வேண்டுமானால் பலவாறாக பிரிந்து காணப்படலாம், ஆனால் அந்த சொற்களில் இருக்கக்கூடிய சத்தியம், சத்துவமான குணம் என்ன தெரியுமா, அந்த சச்சிதானந்தமாகிய பிரம்மம் மட்டும்தான் அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சச்சிதானந்த பொருளின் ஒருமையை அறிந்து அந்த அகண்ட பரிபூரணமாக நீ ஆவாயாக அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். என்ன சொல்றாருன்னா, இன்ன வகை விதிவிலக்கு குணங்கள் நன்றாய் சேர்ந்து ஒருமித்து எல்லாம் கூடி சொன்ன பொருள் ஒன்றன்று இரண்டில்லை. அப்ப இது மாதிரி எத்தனையோ குணாதிசயங்கள்ல எத்தனை விதமான சொற்கள் வேணா கையாளலாம், ஆனா அதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை ஜாலங்கள் தான், மனதனுடைய புரிதலுக்காக அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கையாளுறோமே தவிர அதனுடைய தாற்பயங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விஷயங்களாக நமக்கு தோன்றினாலும் கூட அது இரண்டற்ற ஒன்றியாகிய அந்த இறைவனைத்தான் சுட்டி காட்டுது அப்படின்னு நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு பொருளை சொல்லும் சொற்கள் பின்ன பதமாம். அப்போ அந்த ஏக்கமாகி அந்த இறைவனை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லுது அப்படின்னா அதுல பதங்கள் வந்து பின்னமா இருக்கும், தனித்தனியா பின்னமா பிரிஞ்சு இருக்கும். அதனால அந்த சத்தாதி குணப்பொருளாம் பிரம்மம் ஏக்கம் அப்படி இருக்கிறதுனால ஏதோ பலவாறான இறைவன் இருக்கின்றான் அந்த குழப்பத்துக்குள்ள போயிடக்கூடாது பணி. அந்த பிரம்மம் வந்து ஒன்றுதான், ஏக்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அன்னப்பொருள் ஒருமையை அறிந்து அகண்ட பரிபூரணமாய் ஆவாய்ந்தியே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அறிந்து கொண்டு அந்த அகண்ட சச்சிதானந்த பரிபூரணமாகவே நீ ஆவாய் ஆயுதி விடுவாய் அப்படின்னு சொல்லி இங்க 138வது பாடல்ல சிஷ்யனுக்கு அந்த பிரம்மத்தினுடைய புரிதல் தன்மையை உண்டாக்கி விடுறாரு, விளக்கி கொடுக்கிறாரு. அடுத்தது 139வது பாடல சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். நிர்குண வஸ்துவின் குணங்கள் உரைப்பது தாய் மலடி என நிகர் என்னாதே, சர்க்குணனே வத்து நிலை உரையாமல் அறியவல்ல சதுரர் உண்டோ, நற்குண வேதங்கள் இந்த ஜீவன் முக்தி பெற பிரம்ம ஞானம் தோன்ற சொற்குணங்கள் பிரம்மத்தின் குணங்கள் என்று பிரம்மமாம் சொரூபந்தானே. இங்க வந்து முதல்ல சிஷ்யன் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான் இந்த பாடல்ல, அந்த கேள்வியினுடைய கண்டினியூஷன் அப்படியே ஒரு பதில் இந்த பாடல்ல கொடுக்குறாரு. அது எப்படின்னா, முதல் கேள்வி அவன் என்ன கேட்கிறான்னா, நிர்குண வஸ்துவின் குணங்கள் உரைப்பது தாய் மலடி என நிகர் என்னாதே. இங்க அவன் என்ன கேள்வி கேட்டான்னா, குணங்களற்ற வஸ்துவான பரபிரம்மத்திற்கு குணங்கள் பல கூறி வேதம் உரைக்குது இல்லையா, ஏன்னா குணமே இல்லாத நிர்குண சுரூபமாகிய இறைவன் அவனுக்கு பலவாறான குணங்களை வந்து இந்த வேதம் கொடுக்குது. அப்ப அப்படிப்பட்ட குணங்களை உரைப்பது எப்படி தெரியுமா இருக்கிறது, என்னுடைய தாய் மலடி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப ஒரு பையன் வந்து எங்க அம்மா மலடின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏன்னா மலடிக்கே குழந்தை இருக்காது, குழந்தை பிறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாயை வந்து அந்த மகனே மலடின்னு சொன்னான்னா அது சமுதாயத்துல ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாக இருப்பது போல, அதாவது அந்த தாயினுடைய வயிற்றுல பிறந்த பையனே அந்த தாயை மலடின்னு சொல்வதை எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, அது போல ஒன்றே ஆகிய இறைவனை இந்த வேதம் எப்படி பலவாறாக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறான். அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, நிர்குண பிரம்மமாகிய இறைவன் பிரம்மம் ஒன்று, ஆனா அப்படிப்பட்ட ஒரே இறைவனை ஏன் இந்த வேதம் வந்து பலவாறாக தேவையில்லாம குழப்புது, சகுனத்துல கொண்டு வந்து இத்தனை பெயர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இத்தனை உருவங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியா இவன் திசியன் வந்து மெச்சூரிட்டா கேட்கிறான். நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு அவனுக்கு. அப்போ அப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, மகனே, குணங்களற்ற பரபிரம்மத்தை குணங்களுடன் ஒப்பிட்டு சாஸ்திரம் கூறுவது சாஸ்திரம் முன்னுக்கு பின் முரணாக கூறுவதாக கருதிவிடக் கூடாது. அது எப்படின்னா, அதாவது ஒரு ஆச்சாரியர் இருக்காரு, ஒரு ஆசிரியர் இருக்கின்றாரு, அவர் வந்து சாஸ்திரங்களை சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை விரிவாக பொருள் விளக்கம் கூறாமலேயே அவைகளை தானாகவே கற்று புரிந்து கொள்ள முடியுமா எல்லாராலையும், அப்படிப்பட்ட புத்திசாலி மாணவன் யாராவது இருக்கிறானா வகுப்பறையிலன்னு கேட்கிறாரு. ஏன்னா இப்ப ஒரு வகுப்பறையில 50 மாணவர்கள் இருக்கிறார்கள் வச்சுக்கோங்க கிளாஸ் ரூம்ல. அப்போ அங்க ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறாரு. அப்போ அந்த பாடத்தினுடைய பொருளை வந்து ரொம்ப தெளிவா விளக்காம எக்ஸ்பிளைன் பண்ணாம அப்படியே அந்த பாடத்தை நடத்திட்டே போயிட்டு இருக்காருன்னா அந்த 50 மாணவர்களும் புத்திசாலித்தனமா அதை புரிஞ்சிக்க முடியுமானா, கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியாது. அப்ப அதனால அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, ஓ இங்க 50 விதமான மாணவர்கள் இருக்காங்க, 50 விதமான புரிதல்கள் இருக்காங்க, அப்ப இங்க வந்து அந்த கீழ்நிலை புரிதல் இருக்கக்கூடியவனும் புரிஞ்சுக்கணும், நான் சொல்லக்கூடிய பாடத்தை புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் புத்திசாலி மாணவனும் அதை எளிதா புரிஞ்சுக்குவான், ஏன்னா அவனுக்கு வந்து அது ரொம்பவே எளிது, வெறும் பாடத்தை நடத்தினாலே அவன் புரிஞ்சுக்குவான், புத்திசாலி மாணவன். ஆனா புத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரிந்து கொள்வார்கள். அது மாதிரி இங்க என்ன பண்ணுதுன்னா, சாஸ்திரம், இந்த வேத சாஸ்திரம், ஒருவன் ஜீவன் முக்தி பெற வேண்டும் என்றால், பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்றால், அவனுக்கு உபதேசிக்கக்கூடிய வழிமுறைகளை வந்து பலவாறான விளக்கங்களுடன் பல்வேறு குணபேதங்களை சுட்டிக்காட்டி அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குதுப்பா. ஆனா அப்படிப்பட்ட நிர்குணமாக இறைவனை வந்து இந்த குணபேதங்கள்ல கொண்டு வந்து புரிய வச்சாதான் அந்த குணமற்ற நிர்குண ஸ்வரூபமாக இறைவன் எப்படிப்பட்ட தன்மையானவன் அப்படின்னு நமக்கு புரிய வருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்க விளக்கம் கொடுக்குறாரு. இல்லைன்னா சிஷ்யனுடைய கேள்வி என்ன, குணபேதமற்ற இறைவன் வந்து ஏன் குணத்துல வந்து பொருத்தி இந்த சாஸ்திரம் விளக்குது அப்படின்னு அவன் கேட்கும் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா எல்லாராலையும் அந்த நிர்குணம் ஒரே வாரத்துல சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அந்த நிர்குணம்ங்கிறது எப்படிப்பட்டது, ஏன் அது நிர்குணமாக இருக்கிறது அப்படிங்கறத புரிய வைக்கணும்னா அது குணபேதங்களுக்குள்ள வந்துதான் அதை புரிய வைக்க முடியும். அப்ப அதுக்காக அந்த குணத்தை வந்து கையாளுதுப்பா சாஸ்திரம் அப்படிங்கிறது நீங்க சொல்றாரு. அதனால நீ என்ன பண்ணணும், நிர்குண வஸ்துவின் குணங்கள் உரைப்பது தாய் மலடி என நிகர் என்னாது அப்படி நீ கருதி கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி நினைச்சுக்க கூடாதுப்பா. சர்க்குணனே வத்து நிலை உரையாமல் அரிய வல்ல சதுரர் உண்டோ. அப்போ அந்த சர்க்குண பிரம்மத்தை பத்தி சொல்லாம நிர்குண பிரம்மமாகிய இறைவனை சர்க்குண பிரம்மமாக விளக்கப்பட முடியலன்னா எல்லாரும் புரிஞ்சு கொள்வாங்கன்னா நிச்சயமா அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலிகள் கிடையாது. அதனால நற்குண வேதம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஜீவன் முக்தி பெற பிரம்ம ஞானத்தை அடைய ஆசைப்படுகின்ற மனிதர்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களையும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தின் காரணமாக இறைவனை வந்து குணங்கள்ல கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ அந்த சர்க்குணத்தன்மைக்குள்ள ஏன் இறைவனை கொண்டு வந்து உபதேசிக்குது அப்படின்னா அவனுடைய புரிதலுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை நாமளும் புரிந்து கொள்ளணும். இங்க நம்ம உருவ வழிபாடு ஏன் தேவை, நிர்குண பிரம்மம் மட்டும் இருந்தா போதாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மற்ற மதங்களும் எழுப்புது நம்ம கிட்ட. ஏன் எழுப்புது, இப்ப மற்ற மதங்கள்ல வந்து ஒரே கடவுள் தான், ஆனா நம்ம இந்து தர்மத்துல ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க. அப்ப ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறது உண்மையிலே இல்லை அப்படிங்கிறது மற்ற மதங்கள் நம்மள கேலிக்கு உட்படுத்தினாலும் கூட, இங்க மனித மனநிலை வந்து புரிதல் இல்லாததுனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி ஒன்னாம் கிளாஸ்ல ஆனா அவனை எழுத கத்துக் கொடுத்துதான் அவனை கிராஜுவேஷனுக்குள்ள கொண்டு வர முடியுமோ, அது போல அவனை படிநிலைக்கு மல்லமாக உயர்த்தி கொண்டு வருகின்றது. அது நம்முடைய தர்மம் மட்டும்தான் அந்த மாதிரி செய்யுது, மற்ற மதங்கள் அப்படி செய்யறது இல்லை. எடுத்த உடனே இறைவன் வந்து சூட்சமம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுது. இப்ப நம்ம இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட இஸ்லாமிய மதம் என்ன சொல்லுது, அல்லாஹ் அப்படின்னு ஒரு கடவுளை சொல்லுது, அது உருவமற்றதாக அவங்களுடைய மதத்தை வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு உபதேசிக்குது. ஆனா அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மனிதர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த இறைவனை உருவம் இல்லாம ஏதோ மற்றவர்கள் சொல்றாங்கிறதுக்காக பிரேயர் பண்றாங்களே தவிர அவங்களால ஒரு புரிதலுக்குள்ள வர முடியல. அவங்களை வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல தான் அவங்க பிரேயர் பண்ணுவாங்களே தவிர, நீங்க ரொம்ப டெப்த்ல போய் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அந்த அல்லாங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்ட, அது எப்படி உன்னால சொல்ல முடியுமானா, சொல்ல முடியல என்னால அதை எப்படி புரிஞ்சுக்க முடியலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல இப்ப இறைவன் எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு புரிய வருதுன்னா, இந்த நிர்குணத்தை சர்க்குணத்துல கொண்டு வந்து இப்படிப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் நமக்கு பிரீஃபா கொடுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடுது. ஓ இப்படி எல்லாம் பயணிச்சாதான் நம்ம வந்து அந்த அறிவுங்கிறது என்னங்கிறது நமக்கு புரிய வருது. இப்ப எடுத்தோடனே சும்மா மொட்டையா அறிவு அல்லாஹ் பிரம்மம் அப்படின்னு சொன்னா புரிஞ்சிக்க முடியாது. ஆனா சும்மா பிரம்மம் பிரம்மம்னா அது எப்படிப்பட்ட பிரம்மம்னு கேள்வி கேட்கிற மாணவனுக்கு அது பிரம்மம் தான் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டோம்னா அவன் எப்படி புரிஞ்சுக்குவான். அப்போ ஒரு ஆசிரியர் வகுப்பு எடுக்கும்போது பிரம்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாருன்னா 50 மாணவர்களும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்குவாங்களான்னு நிச்சயமா முடியாது. அப்போ பிரம்மம் அப்படின்னா எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பலவாறான ஓமானங்கள் அவர் கொடுக்க வேண்டியிருக்கின்றது, அதற்காக பல சொற்களை கையாட வேண்டியிருக்கின்றது, அதற்காக அந்த நிர்குண ஸ்வரூபத்தை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அப்படிங்கிறத இங்க சிஷ்யனுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ அது மாதிரி தான் நாமளும் இங்க புரிந்து கொள்ளும் போது நம்முடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவதைகளுடைய வழிபாடுகளும் ஒவ்வொரு படிநிலையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய புரிதலுக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப கீழ்நிலையில் இருக்கிற மனிதன் வந்து கருப்பராய இந்த காளியம்மன் அப்படிங்கிற சாமி எல்லாம் கும்பிடுறாங்கன்னா ஏன், அவனுடைய ரஜோகுண பிரச்சனை எப்படின்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான கடவுள் தேவைப்படுது. சண்டை சச்சரவுக்கு போறவன், அடிதடியில் இருக்கிறவன், மது மாமிசத்தை சாப்பிட்றவன், அவனுடைய குணாதிசயங்கள் வந்து அப்படித்தான் இருக்கும். அப்ப அவனுக்கு வந்து நீங்க ஒரு சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம காட்டி கொடுத்தோம்னா அவனால வணங்க முடியாது. ஏன்னா அவனுடைய மென்டாலிட்டி வந்து இவனே பலவானா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, தண்ணியை போட்டாலே அவனுக்கு பயங்கரமான தைரியம் வந்துடுது. அப்ப அப்படிப்பட்டவனுக்கு வந்து ஒரு சாத்விகமான குணத்துல இருக்கக்கூடிய இறைவனை வழிபட சொன்னா எப்படி வழிபடுவான், அவனுக்கு வந்து அந்த இறைவனை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இவனே பயங்கர பலசாலியா இருக்கிறான் மனதளவுல. தண்ணியை போட்ட உடனே யாரை வேணா எதிர்த்து அடிப்பான், எப்படிப்பட்ட கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துவான், அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியா அவன் இருக்கிறான். அவன் வந்து ஒரு சாஃப்ட் ராச்சர் இருக்கக்கூடிய கடவுளை வந்து வழிபாடு பண்ணனும் அவன் என்ன நினைப்பான், ஒண்ணுமே இல்லாத இந்த ஜுஜிபி கடவுளை போய் நான் வணங்குறதா, என்னுடைய சக்தி கூட இந்த கடவுளுக்கு இல்லைன்னு நினைப்பான். அப்ப அவனுக்கு எப்படிப்பட்ட கடவுளை காட்டணும், அப்படியே ரெண்டு கண்ணு கண்ணாமொழி அப்படியே பிதிக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி முனியப்பனை படமா காட்டி, அப்படியே அவர் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற காளியம்மனுடைய படத்தை காட்டி, அப்படியே ஆக்ரோஷமா கையில ஒரு அருவாள் ரத்த வெள்ளத்துல அப்படியே துடி துடிச்சு சத்துக்கிட்டு இருக்கிற உருவத்தை காலில் மிதிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கடவுளை காட்டினா தான் அவன் என்ன பண்ணுவான், ஓ இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது தான் கடவுளா இருக்க முடியும், ஏன்னா எனக்கே பயங்கரமான சக்தி இருக்கும்போது கடவுள் என்னை விட பயங்கர சக்தி படைத்தவரை தான் இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவனுக்கு அப்படிப்பட்ட கடவுளை காட்டி கொடுக்கணும். அப்ப அதுக்காக நம்முடைய தர்மம் என்ன பண்ணுது, அந்த கடவுள் மீது அவனுக்கு ஒரு பயமும் வரணும், இல்லைன்னா அவன் பல தவறுகளை செய்வான். ஏன்னா தவறான பாதையில பயணிக்கிறவன் என்ன பண்ணுவான், எதுக்குமே துணிவான். ஏன்னா அவன் மது மாமிசத்தை சாப்பிடும்போது அவனுடைய மனசு எப்படி இருக்கணும், கீழ்நிலையில இருக்கும், கீழான காரியங்களை செய்வான். அப்படி கீழான காரியங்களை செய்யக்கூடியவனுக்கு வந்து ஒரு சாத்விகமான கடவுளை வந்து பெருமாளையோ ஒரு முருகனையோ காட்டினா அவன் அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டான், இந்த கடவுளை நானே அழிச்சிடுவேன் அப்படிம்பான். ஏன்னா இவன் அப்படிப்பட்ட பயங்கர சக்திமான இவனை உருவகப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு வந்து இவனையே பயமுறுத்தக்கூடிய ஒரு உருவத்துல கடவுளை கொடுத்தாதான் இவன் பயப்படுவான். அப்ப அதனால நம்முடைய சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய கடவுளை படைச்சு கொடுக்குது. இதெல்லாம் நம்முடைய தர்மம் மட்டும்தான் இப்படி செய்யும், மற்ற மதங்களோ மற்ற தர்மங்களோ அப்படி செய்ய முடியாது. நாம இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு வரும்போது இங்க நம்ம எதையும் பிரிச்சு பார்க்க கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய அந்த நிர்குணம் வந்து சர்க்குணத்துல ஏன் வருதுங்கிறது நமக்கு புரிதல் வந்துடணும். ஏன்னா இங்க மனிதனுடைய மனதனுடைய படித்தரங்களை பார்த்து தான் நம்ம அவனுக்கு புரிய வைக்கணும். அவனுக்கு வந்து ரொம்ப நம்ம சத்துவ குணத்துல இருக்கிற கடவுளை எல்லாம் புரிய வச்சோம்னா புரிஞ்சிக்க மாட்டான். அப்ப சத்துவ குணத்துல இருக்கிற கடவுளை யார் வணங்குவாங்க, கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறவங்க, கொஞ்சம் அமைதியா போறவங்க சத்துவ குணத்துல இருக்கக்கூடியவங்க வந்து அந்த சத்துவ குண கடவுளை ஏத்துக்குவாங்க, அவங்க அந்த மாதிரி வழிபாட்டுல இருப்பாங்க. அப்ப இந்த புரிதல் நமக்குள்ள வந்தா கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள அந்த மெச்சூரிட்டி வர வர அப்புறம் இந்த உருவங்களை கடந்து அந்த உருவமற்ற இறைவன் நாம வந்து புரிஞ்சிக்கிற தன்மைக்குள்ள வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வழிமுறைகள் தான் நம்முடைய தர்மத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கறத நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிசி என்ன கேள்வி கேட்டான், அம்மாவுடைய வயித்துல பிறந்த பையனே வந்து அந்த அம்மாவை வந்து மலடின்னு சொல்ற மாதிரி இந்த வேதம் வந்து நிர்குணமாகிய இறைவனை குணங்களுக்குள்ள ஏன் கொண்டு வந்து காட்டுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டான். அப்படி ஒரு கேள்வியை கேட்டதுக்கே அவரு இந்த மாதிரி ஒரு பதில சொல்லி புரிய வச்சுட்டாரு. அடுத்து 140வது பாடல்ல போலாம். மோக இருள் கெட கோடி அருணன் என வருகுருவே மொழிய கேளீர், ஏக்க பரிபூரணமாம் என் சுரூபம் என் உளத்தில் இருகும் வண்ணம், ஆகமங்கள் சொன்னபடி என்னை அகண்டாத்மா அறிந்தேன் ஐயா, ஊகமும் ஒத்திட உரைத்தால் பசுமரத்தில் ஆடி போல் உரைக்கும் நெஞ்சே. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவுக்கு வந்துட்டான் சிஷ்யன். ஏன்னா இப்போ கைவேளை நாவலத்தோட இறுதி பகுதிக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து சிஷ்யன் நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டாங்கிறத இந்த நூல் நமக்கு காட்டிக்கிட்டே வருது. இங்க குருநாதனை மேலும் புகழ்றான். அஞ்ஞான இருளை நீக்கி கோடி சூரிய பிரகாசத்துடன் வருகின்ற குருநாதனே, அருள் கூர்ந்து கேட்பீராக. மோக இருள் கெட கோடி அருணன் என வருகுருவே மொழிய கேளீர், ஏக்க பரிபூரணமாம் என் சுரூபம். அப்ப ஒன்றே ஆகிய அந்த பரமாத்மாவாக அந்த பரிபூரண பிரம்மமாக நானே இருக்கின்றேன், அதுதான் என்னுடைய சுரூபம் என்று என் உள்ளத்தில் இருகும் வண்ணம், என்னுடைய உள்ளத்திலே நன்றாக உரைக்கும் வண்ணம் நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணீங்க. அந்த தத்துவமசி அப்படின்ற மகா வாக்கிய உபதேசத்தின்படி என்னை அகம் பிரம்மாஸ்மி என்று அறிய கொள்ள வைத்து விட்டீர்கள், என்னை உணர்ந்து கொள்ள வைத்து விட்டீர்கள். அதுபோல ஆகமங்கள் சொன்னபடி என்னை அகண்டாத்மா என்று அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். ஏன்னா இப்போ இந்த சாஸ்திரங்கள் மூலமா என்ன புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஏக பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் அகண்டமாக இருக்கின்றான், எல்லை இல்லாமல் எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இது நீங்க உபதேசம் பண்ண இந்த பாடத்திட்டங்கள் வாயிலாக நான் நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன், நல்ல ஒரு புரிதலுக்கு வந்துட்டேன். அப்போ நான் இந்த கடவுளை வந்து பிரித்து பார்க்க மாட்டேன், ஏன்னா அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான். ஊகமும் ஒத்திட உரைத்தால் பசுமரத்தில் ஆணி போல் உரைக்கும் நெஞ்சு. இருப்பினும் அந்த சச்சிதானந்த பொருளின் விளக்கத்தை யுக்திபூர்வமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்மதமாகும்படி எடுத்து கூறி, பசுமையான மரத்தில் பதமாய் இறங்குகின்ற ஆணியை போன்று என்னுடைய நெஞ்சிலே இதமாய் நிறைத்திட உரைத்திடுவீர் அப்படிங்கிறான். ஏன்னா இப்போ ஒரு மரத்தில் வந்து ஆணி அடிக்கணும் அப்படின்னா நல்லா முத்திய அப்படியே காய்ந்த மரத்தில் அடிக்கிறது கஷ்டம், அந்த ஆணி இறங்காது. ஆனால் ஒரு பசுமையான மரத்தில் எளிதாக ஒரு ஆணியை அடிச்சிடலாம். அது மாதிரி இங்கே மனம் வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா நான் புரிஞ்சுக்குவேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதை பற்றி சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறான். அப்போ மீண்டும் இவர் 141வது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, சத்தே சித்தாகும் அயல் எனில் அசத்தாம் அசத்தானால் சாட்சி எங்கே, சித்தே சத்தாகும் அயல் எனில் ஜடமாம் ஜடங்களுக்கு திதியும் இல்லை, ஒத்தே தோன்றிய சத்தும் சித்தும் நல்ல சுகமாகும் ஊகத்துக்கோ, வித்தே அந்நியமாகில் ஜடம் அசத்தாம் சுகானுபவம் விளைந்திடாது. இங்க என்ன சொல்றாருன்னா, சத்தே சித்தாகும் அயல் எனில் அசத்தாம், அசத்தானால் சாட்சி எங்கே? அதாவது மகனே, இப்ப மூன்று காலங்களிலும் இருக்கின்ற சத்து எதுவோ, இப்ப சத்துங்கிறது என்ன? ஒரு இருப்பு. அப்ப அந்த இருப்புக்கு வந்து ஒரு கால தேசத்துக்குள்ள இருக்குமானா? அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இருப்புன்னா அது எப்பொழுதும் இருப்பது, சாஸ்வதமானது, சத்தியமானது. அதனாலதான் அது சத்துன்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த சத்து எப்பொழுதும் இருக்கும், மூன்று காலங்களிலும் இருக்கும் அது. ஏன்னா அது கடந்த காலத்திலையும் இருந்தது, இப்ப நிகழ்காலத்திலும் இருக்கின்றது, வருகின்ற எதிர்காலத்திலும் அது இருக்க போகின்றது. அப்ப எது எப்பொழுதும் இருக்கின்றது? அந்த சத்து தான் எப்பொழுதும் இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சத்து எப்படி இருக்குதுன்னா, சித்தாக இருக்கின்றது, அது வந்து ஒரு அறிவாக இருக்கின்றது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறாரு. சத்தே சித்தாகும், அயல் எனில் அசத்தான், அசத்தானால் சாட்சி எங்கே? அப்போ அந்த இருப்புக்கு வேறாக சித் என்ற அறிவு உள்ளது என்று கூறினால் அதை அசத்து என்றே கூற வேண்டும். அவ்வாறு சித் என்ற அறிவு இன்றி சத் என்ற இருப்பு உள்ளதை அறிவது யார்? அதாவது அறிவு இன்றி இருப்பை எவ்வாறு அறிய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். அதனால சித் என்ற அறிவே சத்தாகும், சித்து இல்லாது போகுமானால் அது ஜடம் எனப்படும். அத்தகைய ஜடத்திற்கு இருப்பு இல்லை என்பதனால் சத் என்ற இருப்புக்கு சித் என்ற அறிவு நிச்சயம் இருந்தாக வேண்டும். இந்த சத்தும் சித்தும் இணைந்ததே ஆனந்தமாக வெளிப்படுகின்றது அப்படின்னு புரிய வைக்கிறார். அதாவது இந்த 141வது பாடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, அந்த சச்சிதானந்தத்துக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறாரு. அது வந்து ஏற்கனவே சிஷ்யன் வந்து ஒரு கேள்வி கேட்டான், எனக்கு இந்த சத்து சித்து ஆனந்தத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா விளக்கங்கள் குருநாதரேன்னு சொல்லி கடந்த பாடல்கள்லயே கேட்டான். அப்ப ஓரளவுக்கு அவனுக்கு மேலோட்டமா விளக்குனாரு. மீண்டும் அவன் திருப்பி அந்த பசுமரத்தானியை போல, ஒரு பசுமரத்துல பச்சை மரத்துல ஆணி அடிச்சா எப்படி வந்து எளிமையாக உள்ள இறங்கிடுமோ, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் எனக்கு எளிமையா புரியுற மாதிரி இதை பத்தி என்ன கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க குருநாதரேன்னு அவன் கேட்டுட்டான். அப்பதனால என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்குறாரு. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப சத்துன்னு ஒரு இருப்பு இருக்குது, அது மூன்று காலங்களிலும் இருக்கின்றது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய மூன்று காலங்கள் இருக்கக்கூடிய அந்த சத்து எப்படிப்பட்டதா இருக்கின்றதுங்கிறது சித்தா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சித்து இல்லைன்னா அங்க சத்து இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு அறிவு இல்லைன்னா இங்க இருப்பு இல்லாம போயிடும். அப்ப சித்துங்கிற ஒரு அறிவு இருந்தால்தான் அங்க சத்து இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப சத்து இருப்பதை யார் அறிகிறார்கள்? அதை நல்லா புரிஞ்சுக்கணும், மைனூட்டா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், மற்ற மதங்கள் வந்து இறைவன் அறிவாக இருக்கிறான்ங்கிறத உபதேசிக்காது. ஏன்னா அது வந்து சும்மா இறைவன் இறைவன் அப்படின்னு ஒத்த வாரத்தில் சொல்லிக்கிட்டே போயிடும். இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கிட்டா அல்லாஹ் அப்படின்னு பொதுவாக சொல்லிடும், கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டா ஜெகோவா அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிடும். ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, இறைவன்கிற ஒரு இருப்பு இருக்குதுங்கிறத எது தெரிஞ்சுக்குதுங்கிற ஒரு கேள்வியை நம்முடைய தர்மம் எழுப்புது. அப்போ அங்கே சித்துங்கிற ஒரு அறிவு இருந்தால்தான் அந்த இறைவன் இருக்கிறதே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அல்லான்னு சொன்னாலும் ஜெகோவான்னு சொன்னாலும் பிரம்மம்னு சொன்னாலும், இப்ப மூன்று விதமான மதங்கள், இப்ப நம்ம இந்து மதம் வந்து பிரம்மம் சொல்லுது, இஸ்லாமிய மதம் வந்து அல்லான்னு சொல்லுது, கிறிஸ்துவ மதம் வந்து ஜெகோவான் சொல்லுது அப்படின்னா, இப்ப மூன்று விதமான நாமங்கள்ல அந்த இறைவனை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கு மூன்று மதங்களும். ஆனா இந்த மூன்று விதமான புரிதல்களுக்கும் ஒரு புரிபவன் இருக்கணும்ல, தெரிந்து கொள்பவன் ஒருத்தன் இருக்கணும்ல. அல்லான்னு சொன்னா ஆமா அல்லான்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல. பிரம்மம்னு சொன்னா ஆமாங்க பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வதற்கான ஒரு சக்தி ஒருத்தனுக்கு இருக்கணும்ல. ஜெகோவான் சொன்னாலும் ஓ ஜெகோவான் ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஒருத்தன் வேணுமில்ல. அப்ப எப்படி நீங்க பார்த்தாலும் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவன் இருந்தாக வேண்டும். அவன் தான் யாரு? சித்து அறிவு அப்படின்னு நீங்க சொல்லுது சாஸ்திரம். அப்ப அந்த சித்து இருந்தால்தான் சத்து தெரியும். ஆனா சத்து மட்டும்தான் உண்மையிலேயே இருக்கு, அது சித்தாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா சத்துங்கிறது எப்படி இருக்கின்றது? சித்தாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா ரொம்ப எளிமையா தெரியும். எப்படி தெரியும்னா, சத்தே சித்தாகும், அயல் எனில் அசத்தான், அசத்தானால் சாட்சி எங்கே? சித்தே சத்தாகும், அயல் எனில் ஜடமாம், ஜடங்களுக்கு திதியும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சித் என்ற அறிவு இன்றி சத் என்ற இருப்பு உள்ளது யார் அறிகின்றார் அப்படின்னு ஒரு கேள்வி அவரே எழுப்புறார். ஆக அறிவு இன்றி இருப்பை அறிய முடியாது. ஏன்னா அறிவு இருந்தால்தான் அந்த இருப்பு இருக்கிறது நமக்கு தெரியும். அதனால சித் என்ற அறிவு தான் சத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. ஏன்னா இங்க சித்து தான் இருக்குதுப்பா, அதுக்கு பேர் தான் சத்து அப்படின்னு ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு, சித்து இல்லாது போகுமானால், அதாவது அறிவு இல்லைன்னா அதுக்கு என்ன தெரியுமா பேரு? ஜடம்னு பேரு. அப்ப அந்த அறிவு இல்லாமல் போனால் அது ஜடம் ஆகணுப்பா. அத்தகைய ஜடத்துக்கு இங்க இருப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க ஒரு ஜட பொருளுக்கு வந்து இருப்பு கிடையாது, அறிவு இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சமே இருக்குது. அறிவு இல்லைன்னா இங்க எதையும் யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது, அப்ப இருப்பே இல்லாம போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு அறிவாற்றல் இருக்குதா தான் இத்தனை விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இறைவன்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால எப்படி தெரிந்து கொள்ள முடிகின்றது? அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி சக்தி, ஒரு அறிவாற்றல் நம்ம இடத்துல இருக்கின்றது. அப்பொழுதுதான் இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன பெயரில் அழைக்கப்படுகின்றான்ங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். அப்புறம் நம்ம அதெல்லாம் கடந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு விசாரம் பண்ணி ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம படித்த பாடத்திட்டங்கள்ல இறைவனுடைய இருப்பு எப்படிப்பட்டதுங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம். ஆனா அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம இடத்துல இல்லைன்னா அது ஜடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சித்து இல்லாமல் போனால் அது ஜடம், ஆனா அந்த ஜடத்துக்கு இங்க இருப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப பாத்துக்குங்க, இங்க இருப்பது என்ன? இறைவன் மட்டும்தான். அப்ப இறைவன் மட்டும்தான் இங்க இருக்கிறான்ங்கிறதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்க இருப்புங்கிறத சத்தா இருக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்லைன்னா இப்ப இருப்பற்ற பொருளை வந்து யார் தெரிந்து கொள்வா? இப்ப ஒரு கல் இருக்குது, மண் இருக்குது, அது ஜடம்னு நம்ம வாயில நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா மலைகள் இருக்கிறது, மடு இருக்கிறது, கண்கள்ல நம்ம பார்க்குற அச்சாதன பொருள்கள் எல்லாம் நம்முடைய பார்வையில பலவாறாக தெரிந்தாலும் கூட அது இருக்கின்றது என்பதை ஒருவன் தெரிந்து கொள்கிறான் அல்லவா? அவன் தான் இங்க இருப்பு, அவன் தான் சத்து. அவன் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. அதுதான் இங்க பாயிண்ட். இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, சித்து இருக்கிறதுனாலதான், அறிவு இருப்பதனால்தான் சத்தே இருக்குதுங்கிறத சுட்டி காட்டுது நமக்கு. அதான் இந்த சச்சிதானந்தத்தினுடைய உண்மையான பொருள். அப்ப இந்த சித்து வந்து சத்தை அறிந்து கொண்டால் அங்க சத்தும் சித்தும் சேர்ந்து அங்க ஆனந்தம் மலர்கின்றது. அதுதான் இங்க பாயிண்ட், அதுதான் இங்க சொல்றாரு. சித்தே சத்தாகும், அயல் எனில் ஜடமாம், ஜடங்களுக்கு திரியும் இல்லை. ஒத்தே தோன்றிய சத்தும் சித்தும் நல்ல சுகமாகும். ஊகத்துக்கு ஒரு வித்தியே அந்நியமாகில் ஜடம் அசத்தாம் சுகானுபவம் விளைந்திடாதே. அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஆனந்த அனுபவம் மலராம போயிடும். ஏன்னா வெறும் ஜடமான பொருளுக்கு எங்கிருந்து ஆனந்தம் கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்காது. ஜடப்பொருளுக்கு ஆனந்தம் உண்டாகுமா? ஆனந்தம் யாருக்கு உண்டாகும்? உயிருள்ள பொருள்களுக்கு, அறிவுள்ள பொருள்களுக்கு தான் ஆனந்தம்ங்கிறது மலர முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை யார் அனுபவிக்க முடியும் என்றால், தன்னை அந்த சித்தாக உணர்ந்து கொண்டு, சித்து இருப்பதனால்தான் நான் சத்தாக இந்த பிரபஞ்சத்துல இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்கின்ற பொழுது அந்த எல்லையற்ற அந்த ஆனந்தம் நம்மிடத்திலே மலர்ந்து விடும். அதுதான் உண்மையான இறைத்தன்மை, அதுதான் சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அந்த சத்தும் சித்தும் இல்லை என்றால் ஆனந்தமும் அங்கு இல்லை, அதுவும் அசத்தாகிவிடும். எனவே சத்தும் சித்தும் ஆனந்தம் என்ற மூன்றும் கூடிய ஒன்றேயான பரபிரம்மமின்றி பரமானந்தம் உண்டாகாது அப்படின்னு இங்க ரொம்ப அற்புதமாக இந்த பாடல்ல விளக்கம் கொடுக்கிறாரு. 141வது பாடல்ல அது நீங்க நல்லா தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அப்போ இங்க வந்து ஒரே விஷயம்தான், சத்து சித்து ஆனந்தம் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த சித்து வந்து என்னிடத்திலே பிரகாசிக்கின்றது, என்னிடத்திலே அந்த அறிவு பிரகாசிப்பதனால்தான் என்னால் எல்லாவற்றையும் அறிய முடிகின்றது. அப்ப எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறியும் அறிவு தான் நானாகவே இருக்கின்றேன் அப்படிங்கிறது நமக்குள்ள புரிய வந்துட்டா, இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னிடத்தில் தான் இருக்கின்றது, நான் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சமும் இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக புரிய வந்துடும். அப்ப அதைத்தான் வேதத்தினுடைய மகா வாக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் வேறொரு உபநிஷத்து சொல்லுது, நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கின்றது அப்படின்னு புரிய வைக்குது. அப்ப இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மீண்டும் 142வது பாடலிருந்து வருகின்ற வியாழக்கிழமை தொடரலாம். இத்துடன் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.